ஞாயிறு சிந்தனை.
எனதருமை அன்புள்ளங்களே, இங்கு வானொலியில் என்னோடு பணியாற்றும் நண்பர்களோடு ஞாயிறு சிந்தனையை பற்றி பேசிக் கொண்டிருந்தேன். இந்த ஞாயிறு நற்செய்திய நற்செய்தின்னு சொல்றதுக்கே தயக்கமா இருக்கு. ஏன்னா இயேசு கைய காலை வெட்டிக்கிறத பத்தி கொஞ்சம் கடுமையா பேசியிருக்கார் என்று நான் சொன்னேன். அந்த நற்செய்தி பகுதியை பார்த்த என் நண்பர்கள், நல்லவேளை அவங்கவுங்க தங்களுடைய கையையோ காலையோ வெட்டிக்கிறத பத்தி தானே இயேசு சொல்லியிருக்காரு, அடுத்தவங்க கையையோ காலையோ வெட்டச் சொல்லலையே என்று நகைச்சுவை கலந்த தொனியில் சொன்னார்கள். அன்புள்ளங்களே, அவர்கள் சொன்ன நகைச்சுவை கூற்று என் சிந்தனையை ஆரம்பித்து வைத்தது. இயேசு வாழ்ந்த காலம், வாழ்ந்த சமுதாயம் எளிதாக கையை காலை வெட்டுகின்ற சமுதாயம். நம்முடைய திரைப்படங்களில் ஆவுன்னா அறிவாளை தூக்கிடுறாங்கப்பா என்று நகைச்சுவை நடிகர்கள் குறிப்பிடுவது நினைவுக்கு வரலாம். பழிக்கு பழி வாங்குவதில் அதிக தீவிரமாயிருந்தவர்கள் யூதர்கள். இதனால்தான் இயேசுவே அவர்களை பார்த்து,
கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டு இருப்பதை கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள், ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம், மாறாக உங்களை வலக்கண்ணத்தில் அறைபவருக்கு மறுகண்ணத்தையும் திருப்பிக் காட்டுங்கள்
என்று அவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தும் மாறுபட்ட பாடங்களை சொல்லித்தர ஆரம்பித்தார். இதை நாம் மத்தேயு நற்செய்தி 5 வாசிக்கின்றோம். இயேசு இப்படி சொன்னதை யூதர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மறுகன்னத்தை காட்டச் சொல்லும் இயேசுவை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. நம் கோவில்களில் காணப்படும் இயேசு எப்போதும் சாந்தமாக, அமைதியாக, ஆசீரளிக்கும் இயேசுவாகவே நாம் பார்த்திருக்கின்றோம். எனவே அவர் சாந்தமான மொழிகளில் பேசுவதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகின்றது. ஆனால் கோபமாக, கடுமையாக பேசும் இயேசுவை புரிந்து கொள்வது நமக்கு கொஞ்சம் கடினம்தான். சாட்டையடிப்பட்டு சிலுவையில் தொங்கும் இயேசுவை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆனால் சாட்டையை கையில் எடுத்துக்கொண்டு கோவிலிலிருந்து வியாபாரிகளை விரட்டினாரே, அந்த இயேசுவை புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினம்தான். அன்பு இதயங்களே, நாம் புரிந்து கொள்ள கஷ்டப்படும் இயேசுவை இன்றைய நற்செய்தியில் நாம் சந்திக்கின்றோம். இந்த இயேசுவை புரிந்து கொள்ள அவர் சொல்லும் வார்த்தைகள் எந்த பின்னணியிலிருந்து வருகின்றன என்று தேடி பார்க்க வேண்டும். பின்னணியை விட்டுவிட்டு இயேசுவின் வார்த்தைகளை தனியே எடுத்து வெறும் மேற்கோளாக ஒரு சிலர் பேசும்போது நான் சங்கடத்தில் நெளிவதுண்டு. மறுகன்னத்தை காட்டு என்று கூறும் இயேசு தலைமை குருவின் ஊழியன் அவரை அறையும் போது மறுகன்னத்தை காட்டவில்லையே, மாறாக அவனிடம், என்னை ஏன் அறைகிறாய் என்று கேள்வி எழுப்பினாரே. சூழ்நிலை, பின்னணி இவற்றோடு இயேசுவின் வாழ்க்கையையும் அவரது கூற்றுக்களையும் பார்ப்பது நமக்கு பயனளிக்கும். அன்பு இதயங்களே, இன்று இயேசு நற்செய்தியில் கூறும் வார்த்தைகள் நமக்கு ஒரு சவாலாக தெரிகின்றது. இந்த வார்த்தைகளுக்கு பின்னணி என்ன? சென்ற வார நற்செய்தியின் தொடர்ச்சியாக நமது ஞாயிறு நற்செய்தி பகுதி இன்று அமைந்துள்ளது. சென்ற வாரம் ஒரு குழந்தையை மையமாக்கி இயேசு தன் சீடர்களுக்கு சவால் விடுத்தார். இவர்களில் ஒருவரை என் பெயரால் ஏற்றுக்கொள்ளுங்கள், குழந்தைகளைப் போல மாறுங்கள் என்று கூறிய இயேசு இந்த குழந்தைகளுக்கு பெரியவர்கள் மூலம் ஏற்படும் அவலங்களை நினைத்து பார்க்கின்றார், சூடாகி போகின்றார். குழந்தைகள் மட்டுமல்ல அன்பர்களே, குழந்தை மனம் கொண்டவர்கள், வறியோர், சமுதாயத்தில் நலிந்தவர்கள் என்று அனைவரையும் மக்கள் நடத்தும் முறை இயேசுவை பாதித்திருக்க வேண்டும். எனவேதான் அவர்,
என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வோருடைய கழுத்தில் ஓர் எந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது
என்று மார்க்கு நற்செய்தி 9 வெப்பமான வார்த்தைகளை இன்று சொல்கின்றார். சமுதாயத்திற்கு கேடு விளைவிக்கும் அங்கம் நீக்கப்பட வேண்டும். இப்படி சமுதாயத்திலிருந்து ஒவ்வொருவரையாக கடலில் தள்ளினால் கடல் நிறைந்துவிடும், நிலம் காலியாகிவிடும். இந்நிலை ஏற்படாமல் தடுக்க ஒரு மாற்று வழியை அடுத்த வாக்கியங்களில் இயேசு கூறுகின்றார். சமுதாயத்தை குலைக்கும் ஒரு நஞ்சாக மாறுவதற்கு பதில் ஒவ்வொருவரும் தங்களை பற்றி யோசித்து அவரவர் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றுவதற்கு அவரவர் உடலில் இருக்கும் தடைகளை நீக்க வேண்டும். இந்த கருத்தை வலியுறுத்தவே, கண்ணை பிடுங்கி விடுங்கள், கை கால் இவைகளை வெட்டி போடுங்கள் என்று இயேசு கோபமாக சொல்வது போல் தெரிகின்றது. தர்மை அன்புள்ளங்களே, ஆஸ்திரேலியாவில் நடந்ததாக சொல்லப்படும் ஒரு நிகழ்வு இப்போது என் நினைவுக்கு வருகின்றது. ரயில் துறையில் பணிபுரிந்த ஒருவர் தனியே ஏதோ ஓர் இடத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது ஒரு பாம்பு அவரது கையை கடித்து விடுகின்றது. அது மிகவும் கொடிய நஞ்சுள்ள பாம்பு. அவர் பணி செய்து கொண்டிருந்த இடத்திலிருந்து மருத்துவமனைக்கு எளிதில் செல்ல முடியாது. அதுவரை காத்திருந்தால் அவரது உயிர் போய்விடும் ஆபத்தும் இருந்தது. இதை அவர் நன்கு உணர்ந்திருந்தார். எனவே அவர் செய்தது என்ன? அருகிலிருந்த ஒரு கோடாலியை எடுத்தார். பாம்பு கடித்த தன் கையை வெட்டி கொண்டார். அன்பு நெஞ்சங்களே, இந்நாள் வரை அவர் உயிரோடு இருக்கின்றார், வேலை செய்து வருகின்றார் ஒரு கையோடு. அவரை பொறுத்தவரை கையை விட உயிரை அவர் பெரிதாக மதித்ததால் இன்னும் உயிரோடு இருக்கின்றார். அன்பு இதயங்களே, இதுபோன்ற எத்தனையோ சம்பவங்களை நாமும் கேட்டிருப்போம். பல நேரங்களில் மருத்துவமனைகளில் இந்த கேள்வி எழும், உங்களுக்கு கை வேணுமா உயிர் வேணுமா, கால் வேணுமா உயிர் வேணுமா என்ற கேள்விகள் மருத்துவமனைகளில் எழுப்பப்படுகின்றன. காயப்பட்டு புரையோடி போன கையையோ காலையோ வெட்டி எத்தனையோ பேருடைய உயிரை மருத்துவர்கள் காப்பாற்றுகின்றனர். உயிரா அல்லது உறுப்பா என்ற கேள்வி எழும்போது, ஒரு கையோ காலோ கண்ணோ இல்லாமல் உயிர் வாழ்வது மேல் என்று எத்தனையோ பேர் முடிவெடுத்திருக்கலாம். வேறு எந்த வழியும் இல்லை என்ற கடைசி நிலையில் இந்த முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. அன்பு இதயங்களே, உயிரா உறுப்பா என்ற அந்த கடைசி நிலை ஒரே நாளில் ஏற்படும் நிலை அல்லவே. இந்த நிலை வழக்கமாக சிறுக சிறுகத்தான் வரும். பாம்பு கடித்து கையை வெட்டி கொள்வது போன்ற சம்பவங்கள் மிக மிக அரிதாக நடக்கும். ஆனால் மருத்துவமனையில் உயிரா உறுப்பா என்ற கடைசி நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளவர்களை நாம் ஆயிரக்கணக்கில் சந்திக்கலாம். அந்த இறுதி நிலையை அடைந்தவர்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் புரட்டி பார்த்தால் நாம் சில பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். உதாரணமாக, சர்க்கரை நோய் உள்ள ஒருவரை எடுத்துக்கொள்வோம். பலருக்கு இந்த நோய் பிறவியிலேயே வந்து சேரும் பிரச்சினை. சரி, அந்த குறை இருக்கிறதென்று கண்டுபிடித்தவுடன் கவனமாக செயல்படலாமே. நமது உணவு பழக்கங்கள், தினமும் உடற்பயிற்சி, ஒரு சில மருந்துகள் என்று கட்டுப்பாட்டோடு வாழ்ந்தால் இந்த குறையோடு பல ஆண்டுகள் நம்மால் வாழ முடியும். இப்படி வாழ்வோரை நாம் அறிவோம். ஆனால் இந்த கட்டுப்பாடெல்லாம் இல்லாமல் அல்லது இந்த கட்டுப்பாடுகளையெல்லாம் அடிக்கடி மீறி வம்பை வாங்கியவர்களையும் நாம் பார்த்திருக்கின்றோம். கட்டுப்பாடுகள் இல்லாத இவர்களுடைய வாழ்வில் திடீரென கையிலோ காலிலோ ஒரு காயம் ஏற்பட்டால் அதுவும் அவர்களுக்கு வரும் மற்றோர் எச்சரிக்கை என்று எடுத்துக்கொள்ளலாம், வாழ்வை மாற்றிக்கொள்ளலாம். அந்த எச்சரிக்கையையும் கண்டுகொள்ளாமல் அவர்கள் தன்னிச்சையாக வாழும்போது இறுதியில் மருத்துவமனைகளில் உயிரா உறுப்பா என்ற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டி வரும். அன்பு இதயங்களே, பழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், கட்டுப்பாட்டோடு வாழ வேண்டும், தேவையற்ற ஆபத்துக்களை வாழ்விலிருந்து நீக்க வேண்டும். இந்த எண்ணங்கள் எல்லாருக்கும் தேவையான நல்ல எண்ணங்கள் தானே? இயேசு இந்த எண்ணங்களைத்தான் கொஞ்சம் ஆழமாக, அழுத்தமாக, கோபமாக சொல்லியிருக்கின்றார். நம் உடலை, அதில் உள்ள உறுப்புக்களை நாம் எவ்விதம் பயன்படுத்த வேண்டும் அல்லது அவற்றை எவ்விதம் கட்டுப்படுத்த வேண்டும் என்று இயேசு சொல்லும் உண்மைகள் நம் எண்ணங்களில் ஆழமாக பதிய வேண்டும். அவர் கோபமாக சொல்கிறாரோ சாந்தமாக சொல்கிறாரோ, அவர் சொல்வதில் உள்ள உண்மையை உணர்வதும் அதன்படி வாழ்வதும் நமக்கு நல்லதுதானே? அன்பு இதயங்களே, இறுதியாக ஓர் எண்ணம். இன்று செப்டம்பர் மாத இறுதி நாள். ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகிய இரு மாதங்களிலும் நம் நினைவுகளில் அருளாளர் அன்னை தெரேசா நிழலாடியிருப்பார். ஆகஸ்ட் மாதம் 26 தேதி அன்னையின் பிறந்த நாளையும் செப்டம்பர் 5 தேதி அவர் விண்ணகத்தில் பிறந்த திருநாளையும் கொண்டாடினோம். அந்த அன்னையின் உடலில் இருந்த ஒவ்வொர் அணுவும் இறையன்பை பறைசாற்றியது என்பதை நாம் உணர்வோம். உடல் உறுப்புகளை கட்டுப்படுத்துவது பற்றி இயேசு கூறிய நற்செய்தி வார்த்தைகளை கேட்கும் இன்று உடல் உறுப்புகளை நல்வழியில் பயன்படுத்துவதை பற்றி அருளாளர் அன்னை தெரேசா கூறியுள்ள அழகான எண்ணங்களோடு நம்முடைய சிந்தனைகளை இன்று நிறைவு செய்வோம்.
உன் கண்கள் நேர்மறையாக பார்த்தால் நீ உலகை நேசிப்பாய். உன் நாவு நேர்மறையாக பேசினால் உலகம் உன்னை நேசிக்கும். ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது உங்கள் வத்திக்கான் வானொலி.